ஓம் சாந்தி. 9/2/2015 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக அளிக்கிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து கொண்டே இருங்கள். இந்த தானத்தினால் சத்கதி கிடைக்கும். கேள்வி: எந்த புதிய வழி குழந்தைங்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது? பதில்: வீட்டிற்கு செல்வதற்கான வழி மற்றும் சொர்க்கத்திற்கான வழி தந்தை மூலமாக இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு சாந்திதாமம், சொர்க்கம் தனி, சாந்திதாமம் தனியாகும். இந்த புதிய வழி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்போது கும்பகர்ணனின் தூக்கத்தை விடுங்கள், கண்களை திறங்கள், தூய்மையாகுங்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள். தூய்மையாகி வீட்டிற்கு போக முடியும். பாட்டு: வீழ்த்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, வீழ்த்தெழுங்கள். ஓம் சாந்தி. பகவான் வாக்கு: மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ பகவான் என்று கூற முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கென்று சாக்கார வடிவம் இருக்கிறது. இதை பாபா புரிய வைத்திருக்கிறார். மற்றபடி பரம்பிதா பரமாத்மாவிற்கு சாக்கார வடிவமும் இல்லை, சூட்ச்ம ரூபமும் இல்லை. ஆகவேதான் அவருக்கு சிவ பரமாத்மாய நமஹ என்று கூறப்படுகிறது. ஞானக்கடல் அவர் ஒருவரே. எந்த மனிதர்களுக்குள்ளும் ஞானம் இருக்க முடியாது. எதை பற்றிய ஞானம்? படைப்பவன் மற்றும் படைப்பனுடைய முதல் இடைக்கடை ஞானம். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் யாருக்குள்ளும் இல்லை. ஏ மனப்பெண்களே, ஏ பக்தைகளே, எழுந்திருங்கள் என தந்தை வந்து எழுப்புகிறார். அனைவரும் ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் பகவானை நினைக்கிறார்கள். அனைத்து மனப்பெண்களும் ஒரு மனவாளனை நினைக்கிறார்கள். அனைத்து பிரியதர்ஷினிகளாகிய ஆத்மாக்களும் பரம்பிதா பரமாத்மாவை பிரியதர்ஷனை நினைக்கின்றனர். அனைவரும் சீதைகள். ராமர் ஒரே ஒரு பரமாத்மாதான். ராமர் என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறது? ராவணராஜ்யம் அல்லவா? எனவே அவனுடன் ஒப்பிடும் போது ராமராஜ்யம் என கூறப்படுகிறது. ராமர் தந்தையே, அவரை ஈஸ்வரன் என்று கூறுகிறார்கள், பகவான் என்றும் கூறுகிறார்கள். அவருடைய உண்மையான பெயர் சிவன். இப்போது புது யுகம் வரப்போகிறது. வீழ்த்தெழுங்கள் என கூறுகிறார். பழையவை அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மகாபாரத போருக்கு பிறகு சத்யுகம் ஸ்தாபனையாகிறது. மேலும் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும். பழைய கலியுகம் முடிந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் குழந்தைகளே, கும்பகர்ண தூக்கத்தை விடுங்கள். இப்போது கண்களை திறங்கள். புதிய உலகம் வந்து கொண்டிருக்கிறது என பாபா கூறுகின்றார். புதிய உலகத்திற்கு சொர்க்கம் சத்யுகம் என்றும் கூறப்படுகிறது. இது புதிய வழியாகும். இந்த வீடு அல்லது சொர்க்கத்திற்கு போவதற்கான வழி யாருக்கும் தெரியவில்லை. சொர்க்கம் தனி, ஆத்மாக்கள் வசிக்கும் இடம் சாந்திதாமம் அது தனியாகும். நீங்கள் ராவணராஜ்யத்தில் அழுக்காகிவிட்டீர்கள். இப்போது எழுந்திருங்கள் என பாபா கூறுகின்றார். இச்சமயத்தில் ஒருவர் கூட பவித்ர ஆத்மாவாக இருக்க முடியாது. புண்ணிய ஆத்மா என கூற மாட்டார்கள். மனிதர்கள் தான புண்ணியங்கள் செய்கிறார்கள். ஆனால் பவித்ர ஆத்மா யாரும் இல்லை. இங்கே கலியுகத்தில் பதித ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் பரிசுத்த ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் ஷிவ் பாபா வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என கூறுகிறார்கள். இது பவித்ரதாவின் விஷயமாகும். இச்சமயம் தந்தையே வந்து குழந்தைங்களாகிய உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக அளிக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் அளித்து கொண்டே இருந்தால் 5 விகாரங்களின் கிரகச்சாரம் விலகி போகும் என கூறுகிறார். தூய்மையாகி சுகதாமத்தில் சென்று விடுவீர்கள். 5 விகாரங்களில் முதல் நம்பரில் இருப்பது காமம். அதை விட்டுவிட்டு தூய்மையாகுங்கள். ஓ பதீத பாவனா, எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூறுகிறார்கள். பதீதமானவர்களுக்கு விகாரி என்று கூறப்படுகிறது. இந்த சுக துக்கத்தின் விளையாட்டு பாரதத்தில்தான். பாபா பாரதத்தில்தான் வந்து சாதாரண உடலில் நுழைகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறையும் கூறுகின்றார். இவர்கள் அனைவரும் பிராமணன் பிராமணிகள், பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள். நீங்கள் அனைவரும் தூய்மையாவதற்கான வழியை கூறுகின்றீர்கள். பிரம்மாகுமார் மற்றும் பிரம்மாகுமாரிகள் விகாரத்தில் ஈடுபட முடியாது. பிராமணர்களாகிய உங்களுக்கு இது ஒரு பிறவிதான். தேவதா வர்ணத்தில் நீங்கள் 20 பிறவிகள் எடுக்கிறீர்கள். வைஷ்ய சூத்ர வர்ணத்தில் 63 பிறவிகள். பிராமண வர்ணத்தில் இது ஒன்றே கடைசி பிறவியாகும். இதில்தான் தூய்மையாக வேண்டும். தூய்மையாகுங்கள் என பாபா கூறுகின்றார். பாபாவின் நினைவு மற்றும் யோக சக்தியினால் விகர்மங்கள் எரிந்து போகும். இந்த ஒரு பிறவி தூய்மையாக வேண்டும். சத்யுகத்தில் யாரும் பதீதர்களாக இருக்க முடியாது. இப்போது இந்த கடைசி பிறவி தூய்மையானால் 21 பிறவிகள் தூய்மையாகலாம். தூய்மையாக இருந்தீர்கள், இப்போது பதீதமாகிவிட்டீர்கள். பதீதமானதால் தான் அழைக்கிறீர்கள். யார் பதீதமாக மாற்றியது? ராவணனின் அசுர வழிதான். என்னை தவிர வேறு யாரும் குழந்தைங்களாகிய உங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுவிக்க முடியாது. அனைவரும் காமச்சிதையில் அமர்ந்து எரிந்து கிடக்கின்றனர். நான் தான் வந்து ஞான சிதையில் அமர வைக்க வேண்டியிருக்கிறது. ஞான தண்ணீரை ஊற்ற வேண்டியிருக்கிறது. அனைவருக்கும் சத்கதி அளிக்க வேண்டியிருக்கிறது. யார் நன்கு படிக்கிறார்களோ அவர்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்கிறார்கள். சத்யுகத்தில் தேவி தேவதைகள் மட்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் சத்கதி கிடைக்கிறது. மற்ற அனைவருக்கும் கதி அல்லது முக்தி கிடைக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது தந்தையாகிய என்னை மட்டும் நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். மன்மனாபவ என்ற வார்த்தை இப்போது பிரசித்தமாக இருக்கிறது. எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என்று கூற முடியாது. இது பகவான் வாக்கு. ஆத்மாக்கள் ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கிறது. சில நேரத்தில் பெண், சில நேரத்தில் ஆணாக மாறுகிறது. பகவான் ஒருபோதும் பிறப்பு இறப்பு சக்கரத்தின் விளையாட்டில் வருவதில்லை. இது நாடகப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிறவியே போல இன்னொரு பிறவி இருக்காது. பிறகு உங்களுடைய இந்த பிறவி ரிப்பீட் ஆகும் போது இதே நடிப்பு, இதே தோற்றத்தை மீண்டும் எடுப்பீர்கள். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். ஸ்ரீகிருஷ்ணருக்கு சத்யோகத்தில் எந்த சரீரம் கிடைத்ததோ அது மீண்டும் அங்கேயே கிடைக்கும். அந்த ஆத்மா இப்போது இங்கே இருக்கிறது. நாம் அவ்வாறு மாறுவோம். இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணனின் தோற்றம் துல்லியமாக இவ்வாறு கிடையாது. மீண்டும் அவ்வாறே மாறுவார்கள். இந்த விஷயங்களை புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நல்ல விதமாக யாருக்காவது புரிய வைத்தீர்கள் என்றால் 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிந்து கொள்வார்கள். மேலும் ஒவ்வொரு பிறவியிலும் பெயர் ரூபம் தோற்றம் வெவ்வேறாக இருக்கிறது என புரிந்து கொள்வார்கள். இப்போது இது இவருடைய கடைசி 84வது பிறவியின் தோற்றமாகும். எனவேதான் நாராயணனின் தோற்றத்தை கிட்டத்தட்ட இவ்வாறு காண்பிக்கிறார்கள். இல்லையென்றால் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. மம்மா பாபாதான் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணாக மாறுகிறார்கள் என குழந்தைங்களாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இங்கேயோ 5 தத்துவங்கள் தூய்மையாக இல்லை. இந்த சரீரம் அனைத்தும் பதீதமாக இருக்கிறது. சத்யுகத்தில் சரீரம் கூட தூய்மையாக இருக்கிறது. கிருஷ்ணரை மிக அழகானவர் என்று கூறுகின்றார்கள். இயற்கையான அழகு இருக்கின்றது. இங்கே வெளிநாட்டில் மனிதர்கள் வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தேவதை என்று கூற முடியாது. தெய்வீக குணங்கள் இல்லையல்லவா? எனவே பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றார். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. இதன் மூலம் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள்! என்ன முடியாத அளவிற்கு வைரம் வைடூரியங்கள் செல்வம் இருக்கிறது. அங்கே வைர வைடூரியங்களின் மாளிகை இருக்கிறது. இப்போது அது அனைத்தும் மறைந்துவிட்டது. நீங்கள் எவ்வளவு பணக்காரர்களாக மாறுகிறீர்கள்! 21 பிறவிகளுக்கு அளவற்ற வருமானம். ஆத்ம உணர்வுடையவராக மாற வேண்டும். நாம் ஆத்மா இந்த பழைய உடலை விட்டுவிட்டு இப்போது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். இப்போது பாபா அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகள் முடிந்தாயிற்று. இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும். பாபாவை நினைக்க வேண்டும். இல்லை என்றால் மரணத்தின் நேரமாகும். தண்டனைகள் அடைந்து வீட்டிற்கு திரும்பி போவார்கள். கணக்கு வழக்கை அனைவரும் முடிக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் காசியில் சென்று கிணற்றில் குதித்து தண்டனையை அனுபவித்தனர். இருப்பினும் யாரும் முக்தியை பெறவில்லை. அது பக்தி மார்க்கமாகும். இது ஞான மார்க்கமாகும். இதில் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது தற்கொலையாகும். இருப்பினும் முக்தியை பெற வேண்டும் என்ற பாவனை இருக்கிறது. ஆகவே பாவங்களின் கணக்கு வழக்கு முடிந்து மீண்டும் ஆரம்பமாகிறது. இப்போது காசியில் இருப்பதற்கான கடினமான சாகசத்தை வைக்கிறார்கள். ஆனால் முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்காது. தந்தையை தவிர வேறு யாரும் ஜீவன் முக்தியை அளிக்க முடியாது. ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பிறகு எப்படி திரும்பி போவார்கள்? தந்தைதான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளித்து அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வார். சத்யுகத்தில் மிக சில மனிதர்களே இருக்கிறார்கள். ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. ஆத்மா அழிவற்றது. சரீரம் அழியக்கூடியது. சத்யுகத்தின் ஆயுள் நீண்டதாக இருக்கிறது. துக்கத்தின் விஷயம் எதுவும் இல்லை. ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறார்கள். பாம்பை போன்றாகும். அதற்கு மரணம் என்று கூற முடியாது. துக்கத்தின் விஷயமும் கிடையாது. இப்போது நேரம் முடிந்துவிட்டது. இந்த உடலை விட்டு இன்னொன்றை எடுக்க வேண்டும் என புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த உடலில் இருந்து விடுபடுவதற்கான பயிற்சியை இங்கேதான் செய்ய வேண்டும். நாம் ஆத்மாக்கள் இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு புது உலகத்தில் வருவோம். புதிய உடலை எடுப்போம் என பயிற்சி செய்யுங்கள். ஆத்மா 84 உடலை எடுக்கிறது என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் 84 லட்சம் என கூறிவிட்டனர். பாபாவையோ என்ன முடியாத அளவிற்கு கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார் என கூறிவிட்டனர். இதற்குதான் தர்மத்தை நிந்தித்தல் என கூறப்படுகிறது. மனிதர்கள் தூய்மையான புத்தியிலிருந்து முற்றிலும் அழுக்கான புத்தியுடையவராகிவிட்டனர். இப்போது பாபா உங்களை தூய்மையான புத்தியுடையவராக மாற்றுகின்றார். நினைவினால் தூய்மையான புத்தியுடையவர் ஆகிறீர்கள். இப்போது புதிய யுகம் வருகிறது என பாபா கூறுகின்றார். அதனுடைய அடையாளம் இந்த மகாபாரத யுத்தமாகும். இது அதே அணுகுண்டு மழை யுத்தமாகும். இதில் பல தர்மங்கள் அழிந்து ஒரு தர்மம் உருவாகியது என்றால் நிச்சயம் பகவான் இருப்பாரல்லவா? இங்கே கிருஷ்ணர் எப்படி வர முடியும்? ஞானக்கடல் நிராகாரரா அல்லது கிருஷ்ணரா? கிருஷ்ணருக்கு இந்த ஞானம் இருக்காது. இந்த ஞானம் மறைந்து போகிறது. பிறகு பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய சித்திரங்களை உருவாக்குவார்கள். பூஜைக்குரியவராகிய நீங்களே பூசாரி ஆகிறீர்கள். கலைகள் குறைந்து கொண்டே போகிறது, ஆயுளும் குறைகிறது. ஏனென்றால் போகிகளாகிவிடுகிறீர்கள். அங்கே யோகிகளாக இருக்கிறார்கள். யாரையாவது நினைவு செய்து யோகத்தில் இருப்பார்கள் என்பது கிடையாது. அங்கே தூய்மையாகத்தான் இருக்கிறார்கள். கிருஷ்ணரை கூட யோகேஸ்வரன் என்கிறார்கள். இச்சமயம் கிருஷ்ணருடைய ஆத்மா பாபாவுடன் யோகா செய்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணருடைய ஆத்மா இச்சமயம் யோகேஸ்வரராக இருக்கிறது. சத்யுகத்தில் யோகேஸ்வர் என்று கூறமாட்டார்கள். அங்கேயோ இளவரசன் ஆகிறார். எனவே கடைசியில் பாபாவை தவிர எந்த மனிதரையும் நினைக்காத அளவிற்கு நம்முடைய நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சரீரம் மற்றும் பழைய உலகத்திலிருந்து பற்றுதலை விலக்க வேண்டும். சந்நியாசிகள் பழைய உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் வீடுவாசல் போன்றவற்றிலிருந்து பற்றுதலை விலக்குகிறார்கள். பிரம்மத்தை ஈஸ்வரன் என புரிந்து கொண்டு அதனுடைய யோகம் வைக்கிறார்கள். தன்னை பிரம்மஞானி தத்துவஞானி என கூறுகிறார்கள். நாம் பிரம்மத்தில் கலந்து விடுவோம் என நினைக்கிறார்கள். இது அனைத்தும் தவறு என பாபா கூறுகிறார். நான் கூறுவதே சரியானது. என்னை தான் சத்தியமானவர் என்று கூறியுள்ளனர். நினைவு யாத்திரை மிகவும் உறுதியாக வேண்டும் என பாபா புரிய வைக்கிறார். ஞானம் மிகவும் எளிது. ஆத்மாபிமானியாக மாறுவதில்தான் கடின உழைப்பு தேவை. எந்த தேகத்தினுடைய நினைவும் வரக்கூடாது. இது பூதத்தின் நினைவு, பூத பூஜை என பாபா கூறுகிறார். நான் அசரீரியாக இருக்கிறேன், நீங்கள் என்னை நினைக்க வேண்டும். இந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியால் பாபாவை நினைக்க வேண்டும். பாபாவின் டைரக்ஷன் படி நடந்தால் தர்மராஜின் தண்டனையிலிருந்து விடுபடலாம். தூய்மையானால் தண்டனைகள் முடிந்து போகும். மிக பெரிய குறிக்கோளாகும். பிரஜைகள் ஆவது மிகவும் எளிது. அதிலும் பணக்கார பிரஜை ஏழை பிரஜையாக யார் யார் மாற முடியும் என அனைத்தையும் புரிய வைக்கிறார். கடைசியில் உங்களுடைய புத்தியின் தொடர்பு அப்பா மற்றும் வீட்டில் இருக்க வேண்டும். நாடகத்தில் நடிகர்களின் நடிப்பு முடியும் போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என புத்தியில் தோன்றுவது போலாகும். இது எல்லையற்ற விஷயமாகும். அது எல்லைக்குட்பட்ட வருமானம். இது எல்லைக்கப்பாற்பட்ட வருமானம். நல்ல நடிகர்களின் வருமானம் நிறைய இருக்கிறதல்லவா? இல்லறத்தில் இருந்தாலும் புத்தியோகத்தை அங்கே வையுங்கள் என பாபா கூறுகிறார். அங்கே ஒருவருக்கொருவர் மணப்பெண் மணவாளன். இங்கேயோ அனைவரும் ஒரு மாணவனுடைய மணப்பெண்கள். அவரைத்தான் அனைவரும் நினைக்க வேண்டும். அதிசயமான பயணி அல்லவா? அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுவித்து சத்கதிக்கு அழைத்துச் செல்வதற்காக இச்சமயம் வந்திருக்கிறார். அவருக்கு உண்மையிலும் உண்மையான மணவாளன் என்று பெயர். அங்கே ஒருவர் இன்னொருவரின் சரீரத்தை விரும்புகின்றனர். அது தேக உணர்வின் யோகமாகும். அது பூதங்களின் நினைவாகிவிட்டது. மனிதர்களை நினைத்தல் என்றால் பஞ்சபூதங்களை இயற்கையை நினைத்தல் என்பது பொருள். இயற்கையை மறந்து என்னை நினையுங்கள் என பாபா கூறுகிறார். கடின உழைப்பு முயற்சி செய்ய வேண்டியுள்ளதல்லவா? தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். யாரையாவது பழி வாங்குதல் என்பது கூட அசுர குணமாகும். சத்யுகத்தில் ஒரு தர்மம்தான் இருக்கிறது. பழிவாங்கும் விஷயம் கிடையாது. அந்த அத்வைத தேவதா தர்மத்தை ஸ்ரீ பாபாவை தவிர வேறு யாரும் உருவாக்க முடியாது. சூக்ஷ்மவத்தனவாசை தேவதைகளுக்கு பரிஷ்டா என கூறலாம். இச்சமயம் பிராமணர்களாகிய நீங்களே பிறகு பரிஷ்டாவாக மாறுவீர்கள், பிறகு வீட்டிற்கு திரும்பி செல்வீர்கள், பிறகு புது உலகத்திற்கு வந்து தெய்வீக குணங்களை உடைய மனிதர்கள் அதாவது தேவதைகளாக மாறுவீர்கள். இப்போது சூத்ரன்லந்து பிராமணன் ஆகிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தை ஆகவில்லை என்றால் எப்படி சொத்து அடைவீர்கள்? இந்த பிரஜாபிதா பிரம்மா மற்றும் மம்மா தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார்கள். எங்களுடைய ஜெயின தர்மம் அனைத்தையும் விட பழமையானது என உங்களிடம் ஜெயினர்கள் கூறுகிறார்கள் பாருங்கள். இப்போது உண்மையில் ஆதிதேவ் பிரம்மாவை தான் மகாவீர் என்கிறோம். பிரம்மாதான், ஆனால் யாரோ ஜெயின முனிவர் வந்து மகாவீர் என பெயர் வைத்து விட்டனர். இப்போது நீங்கள் அனைவரும் மகாவீரர் அல்லவா? மாயாவை வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் சக்திசாலி ஆகிறீர்கள். நீங்கள் உண்மையிலும் உண்மையான மகாவீர் மகாவீரணிகள். உங்களின் பெயர் சிவசக்தி. சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறீர்கள். மற்ற மகாரதிகள் யானையின் மீது சவாரி செய்கின்றனர். யோக பலத்தினால் நீங்கள் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்கிறீர்கள். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். இது பழைய உலகம் என ஆத்மா கூறுகிறது. இதுவே எல்லையற்ற சந்நியாசமாகும். இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக வேண்டும். மேலும் சக்கரத்தை புரிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரி: ஒன்று, தர்மராஜின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு எந்த தேகத்தையும் நினைக்க கூடாது. இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். அசரீரியாவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும், தூய்மையாக வேண்டும். இரண்டு, முக்தி மற்றும் ஜீவன் முக்தி வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். இப்போது நாடகம் முடிய போகிறது, வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த நினைவின் மூலம் எல்லையற்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும். வரதானம், தேகம் சம்பந்தம் மற்றும் வைபவங்களிலிருந்து சுதந்திரமாகி தந்தைக்கு சமமாக கர்மாதீத் ஆகுங்கள். மோகம் இல்லாமல் நிமித்தமாக இருந்து டைரக்ஷன் படி இல்லறத்தை பராமரித்து கொண்டு ஆன்மீக சுரூபத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாருங்கள் என இப்போது கட்டளை கிடைத்தால் உடனே வந்து விடுவார்கள். விசில் அடித்ததும் யோசிப்பதில் கூட நேரம் போகக்கூடாது. அப்போதுதான் பற்றிலிருந்து விடுபட்டவர் என கூறலாம். ஆகையால் எப்போதும் தேகம் சம்பந்தம் வைபவங்களின் பந்தனம் தன் பக்கம் இழுப்பதில்லையே என தன்னைத்தானே சோதித்துக் கொள்ளுங்கள். எங்கே பந்தனம் இருக்கிறதோ அங்கே கவர்ச்சி இருக்கிறது. யார் சுதந்திரமாக இருக்கிறார்களோ அவர்கள் தன்னைக்கு சமமாக கர்மாதீத் நிலைக்கு அருகாமையில் இருக்கின்றனர். ஸ்லோகன்: ஸ்நேகம் மற்றும் சகயோகத்தின் கூடவே சக்தி ரூபமாக மாறினால் ராஜ்யத்தில் நம்பர் முன்னால் கிடைக்கும். ஓம் சாந்தி.